الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد قد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام الدنيا كلها متاع وخير متاع الدنيا المرأة الصالحة وكما قال صلى الله عليه وسلم فقال ريتم إذا ولنا يناهي الله حق سبحانه وتعالى ورونك ورتاهتم الحمد لله சலவாத்தும் சலாமும் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னலாரின் குடும்பத்தவர்கள் தோழர்கள் தீர்ந்தவர்கள் தீர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இறுதி நாள் வரை அன்னலாரின் அழகான அடிச்சோடுகளே யார் யாரெல்லாம் அழகான முறையிலே பின்பற்றவிருக்கின்றார்களோ அத்தகைய நல்லடியார்கள் அனைவர் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. இறை அழைப்பை ஏற்று இறை இல்லமா புனித மஸ்ஜிதினிலே இத்திகாவுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே வாலிப அன்பர்களே, உலகில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறும் அவனால் ஏவப்பட்ட விடயங்களே இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட ஹராமாக்கப்பட்ட விடயங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் தாங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். என்னுடைய இந்த ஜும்ஆ பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் முகமாக சிறிய ஒரு வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். அதாவது நாம் இன்றைய ஹுதுபாவுக்கு வந்திருக்கின்ற நோக்கம் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காகவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அளவிலா அருட்கொடைகளை நன்மைகளை அள்ளி செல்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அது பூர்த்தியாக கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நேர்காலத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். ஹுதுபாவை அழகான முறையிலே கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறோம். சொல்லக்கூடிய விடயங்களை என்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்ற உணர்வோடு கேட்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கிறோம். அதே போன்று முடியுமான அளவு முன்னால் உள்ள சப்புகளிலே வந்து அமர்வது எங்களுடைய நன்மைகளை அதிகரிப்பதற்கு அது காரணமாக அமையும். இப்பொழுது நாங்கள் முதல் சப்பிலே உட்கார்ந்திருக்கிறார்களே, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை இரண்டாம் சப்பிலே உள்ளவர்களுக்கு கிடைக்காது. இரண்டாம் சப்பில இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கின்ற நன்மை மூணாம் சப்பில் உள்ளவர்களுக்கு அந்த அளவு கிடைக்கும். ஆகவே இதனை கருத்தில் கொண்டு முடியுமான அளவு முன்னால் உள்ள சப்புகளில் வந்து அமர்ந்து கொள்ளுமாறு உங்களை பண்போடு அன்போடு வேண்டிய ஹுதுபாவை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் இருக்கின்ற அனைத்து விடயங்களையும் படைத்திருக்கிறார். கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருட்களாக இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாத சில விடயங்களாக இருக்கலாம், உயிருள்ளதாக இருக்கலாம், உயிரற்றதாக இருக்கலாம், அனைத்தையும் படைத்திருக்கிறான். அதிலே மனிதர்களை கண்ணியப்படுத்தி மனித உணர்வுகளையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதுல மிக முக்கியமான ஒரு உணர்வு தான் ஒரு மனிதனிடம் இருக்கின்ற சந்தோஷ உணர்வு. சந்தோஷம், அந்த சந்தோஷ உணர்வை அல்லாஹ் பூர்த்தியாக வைத்திருப்பது ஒவ்வொரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையில். ஒருவனுக்கு எதுல சந்தோஷம் இல்லை என்று சொன்னாலும் அதை அவன் என்ன செய்வான், அதை ஒரு மாதிரி சமாளித்துக் கொண்டு போவான். ஆனால் ஒரு மனிதனுக்கு குடும்பத்திலே பிரச்சனை வந்து விட்டது என்று சொன்னால் அவன் வாயால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய முகத்தை பார்த்தாலே விளங்கும் இவன் ஏதோ ஒரு பிரச்சனையிலே இருக்கிறான். ஒரு மனிதனுக்கு குடும்பத்திலே சந்தோஷம் இல்லாத மனிதனுக்கு அவனால் எந்த ஒரு செயலையும் உருப்படியாக செய்ய முடியாது. ஏன், தொழுகை என்றாலும் அவ்வாறு, ஏன் தக்பீர் கட்டுகின்ற பொழுதும் அவன் தக்வாவோடு பக்குவத்தோடு தக்பீரை கட்டுவான், ஆனால் அடுத்த கணமே வீட்டுடைய பிரச்சனை தான் அவன் கண் முன்னால் வந்து நிற்கும். ஆகவே அருமையானவர்களே, ஆகவேதான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளிலே செலவழித்த சம்பாதித்த அதிகமான பணங்களை அவன் கணக்கு வழக்கு பார்க்காமல் செலவழிக்கின்ற ஒரு கட்டம் இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய திருமணமாகத்தான் இருக்கும். எவரும் தன்னுடைய திருமணத்துக்காக வேண்டி செலவழிப்பதை போன்று வேறு எந்த ஒன்றுக்கும் செலவழிப்பதில்லை. திருமணம் அது வந்துவிட்டது என்று சொன்னால் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டான். அவன் வாழ்க்கையிலே ஆக விலை கொடுத்து வாங்கிய ஆடை இருக்கும் என்று சொன்னால் திருமணத்தின் போது வாங்கிய ஆடைகளாகத்தான் இருக்கும். ஏன், அந்த அளவு சந்தோஷம் உண்மையில்தான் சந்தோஷம். இந்த அளவுக்கு சந்தோஷத்தோடு திருமணத்தை முடிக்கின்றான். ஏன், நான் சந்தோஷமாக வாழ வேண்டும். ஆனால் இந்த அளவுக்கு பணங்களை செலவழித்து சந்தோஷத்தோடு முடித்த சந்தோஷத்துக்காக வேண்டி செலவழித்த அந்த பணங்களை எல்லாம் மனிதனை வைத்துக் கொண்டிருந்த மனிதன் குடும்ப வாழ்க்கையில் இணைந்ததற்கு பின்னால் எந்த சந்தோஷத்துக்காக வேண்டி அவன் அத்தனை ரூபாக்களையும் செலவழித்து திருமணத்தை முடித்தானோ அந்த சந்தோஷத்தை பாதுகாக்க முடியாமல் போகின்றது. ஏன் காரணம், இந்த அதிகம் அனைவரும் அதிகமானவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள், என்ன ஏன் நீங்கள் முடிக்கிறீர்கள், எனக்கு வயது வந்து விட்டது, எனக்கு சம்பாதிக்கவும் தெரியும், எனக்கு தகுந்த மனம் அதாவது மனைவியும் கிடைத்து விட்டால் நான் திருமணம் முடித்து விட்டேன். இல்லை சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, மனிதன் அவற்றை மாத்திரம்தான் படித்து திருமணம் முடிக்கிறான், ஆனால் அந்த திருமண ஒப்பந்தத்துக்கு பின்னால் இருக்கின்ற அந்த வாழ்க்கையை பற்றி படிப்பது கிடையாது. இதனால் தான் பல லட்சக்கணக்கான, ஏன் பல கோடிக்கணக்கான ரூபாக்களை செலவழித்து திருமணம் செய்த எத்தனையோ திருமணங்கள் வெகு சீக்கிரத்தில் விவாகரத்து பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு கட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன், வாழ தெரியாது. அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவிமார்களோடு வாழ்ந்து காட்டினார்கள். எத்தனை, 11 மனைவி. இன்று எங்கள் அதிகமானவர்கள் 4 கல்யாணமா, ஒன்றோட படுற பாடு பெரிய பாடு, 4 அது சுன்னத்தாக இருக்கட்டும் பரலாகிக்கட்டும், ஃபஸ்ட்டுக்கு முடிச்சத கரை சேர்த்தோம் என்று கை சேதத்தோடு வாழ்கிறார்கள். ஏன், வாழ தெரியாது. நபி அவர்கள் 11 மனைவிமார்களோடு வாழ்ந்து அந்த மனைவிமார்களுக்கு எடுத்து கொடுத்த பெயர் என்ன தெரியுமா, சிறப்பு பெயர் உம்மஹாதுல் முஃமினீன், இறை விசுவாசிகளின் தந்தையர், தாய்மார்கள். சுபஹானல்லாஹ், நாங்க ஒரு மனைவியோட வாழ்ந்து அதிகமானவங்க தன்னுடைய மனைவிய மக்கள் மற்ற மக்களுக்கு எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, என்னென்னமோ எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு கூட்டம் சொல்லுவாங்க, பேயோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பேயோடு மனைவி, சொந்த மனைவியை இன்னொரு மக்கள் மற்ற மக்களிடம் தேய் போன்று சித்தரித்து காட்டுகின்றார். ஏன், வாழ தெரியாமல் பிடிக்கிறார். ஆனால் அருமையானவர்களே, குடும்ப வாழ்க்கை எந்த அளவுக்கு முக்கியம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே தனி ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்திருக்கிறான். சூரா அன்-நிசா, பெண்கள் என்ற பெயரிலே அல்லாஹ் ஒரு குர்ஆன் அல் குர்ஆனி சூராவை அத்தியாயத்தை இறக்கி வைத்திருக்கிறான். அந்த சூராவிலே அல்லாஹ் முழுக்க முழுக்க குடும்ப வாழ்க்கை, இஸ்லாமிய ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதனை அல்லாஹ் அங்கே மிக அழகாக சொல்லி தருகிறார். அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை மிக முக்கியம். ஆகவே அருமையானவர்களே, ஆரம்பமாக திருமணம் முடித்தவர்களும் தான், முடிக்கவிருக்கின்றவர்களும் தான், ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், நான் என்னுடைய குடும்ப வாழ்க்கையின் ஆரம்பத்திலே முதலாவது இணைய போவது ஒரு பெண்ணோடு. கணவன் மனைவி, அதற்கு பின்னால் தான் பிள்ளைகளுடைய பேச்சு. ஆகவே ஒவ்வொரு ஆணும் விளங்கி வைக்க வேண்டும், நான் பிடிக்கின்ற இந்த பெண் எப்படிப்பட்டவன். இதனை இஸ்லாம் சொல்லி தருகின்றது. இன்று எல்லோருக்கும் அவர் பாவிக்கின்ற வாகனத்தை பற்றி நன்றாக தெரியும், அவர் கையிலே வைத்திருக்கின்ற கையடக்க தொலைபேசிகளை பற்றி நல்லாக தெரியும், இந்த தொலைபேசியால் எனக்கு இது எல்லாம் செய்யலாம். ஆனால் தான் முடித்திருக்கின்ற பெண்ணை பற்றி அவருக்கு தெரியாது. என்னமோ வழக்கு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவள் ஒருபோதும் தவறு செய்யக்கூடாது, அவள் ஒருபோதும் அப்படி நடக்கக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது என்று என்னமோ ஒரு மலக்குடைய அந்தத்திலே வைத்து மனிதன் நினைக்கிறான். அது தவறு. ஆகவே இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து ஒரு மனிதன் திருமணம் முடித்தான் என்று சொன்னால், அவன் தன்னுடைய சந்தோஷத்தை, எந்த சந்தோஷத்துக்காக அவன் திருமணம் முடித்தானோ அந்த சந்தோஷத்தை அவனுடைய குடும்ப வாழ்க்கையிலே தொடர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் மூன்று விதமான வழிமுறைகளை இஸ்லாம் எமக்கு நபிகளாருடைய வாழ்வினூடாக சொல்லித் தருகின்றனர். மூன்று விதமான வழிமுறைகள். ஒன்று சிந்தனையோடு சம்பந்தப்பட்டது, இன்னொன்று அவனுடைய பேச்சோடு சம்பந்தப்பட்டது. குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக வாழ வேண்டுமாய், மூன்றாவது அவனுடைய செயலோடு சம்பந்தப்பட்டவை. ஆரம்பமாக சிந்தனையோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற பொழுது, ஆரம்பமாக ஒவ்வொரு ஆணும் கணவனாக இருக்கின்ற அல்லது கணவனாக இருக்கின்ற ஒவ்வொரு ஆணும் சிந்திக்க வேண்டும், ஒரு பெண்ணானவள் எப்படியான இயற்கை குணமுள்ளவளாக இருப்பாள். நபி அவர்கள் தெளிவாக எக்கச்சக்கமான ஹதீஸ்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். பெண் என்பவள் விலா எலும்பின் வளைந்த பகுதியில் இருந்து படைக்கப்பட்டவள். ஆகவே அவள் ஆண்களை போன்று திறமையுள்ளவளாக இருக்க மாட்டாள். இந்த ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய புத்தியும் ஆண்களை விட குறைந்தது. ஞாபக சக்தியிலே கூட விஞ்ஞானிகளிடம் டாக்டர்மார்களிடம் கேட்டு பாருங்கள், ஆண்களுக்கு ஞாபக சக்திக்காக வேண்டி அல்லாஹ் உடலிலே இரண்டு நரம்புகளை படைத்து வைத்திருக்கிறார், ஆனால் பெண்களுடைய உடம்பிலே மெமரி பவருக்காக வேண்டி, ஞாபக சக்திக்காக வேண்டி அல்லாஹ் ஒரே ஒரு நரம்பை தான் படைத்திருக்கிறார். இப்படி எத்தனையோ விதத்திலே பெண்ணானவள் ஆண்களை விட பலவீதமானவளாக இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு ஆணும் பெண்களுடைய இயற்கை சுபாவங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, தான் எதற்காக திருமணம் முடித்தேன். இன்னைக்கு அதிகமானவங்களுக்கு தெரிய சண்டை, வீட்டுல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் பிரச்சனை. ஆனால் திருமணம் முடிக்கின்ற பொழுது எப்படியெல்லாம் பேசியிருப்பார் சுபஹானல்லாஹ். ஒவ்வொருவரும் திருமணம் முடித்த முதல் தினத்தில் அல்ல முதல் வாரத்திலே மனைவியோடு பகிர்ந்து கொண்ட விடயங்களை கொஞ்சம் அடிக்கடி சிந்தனைக்கு எடுத்து பாருங்கள். நீங்க எப்படியெல்லாம் நாங்கள் கதைத்தோம், நான் உங்களுக்கு அப்படியெல்லாம் செய்வேன், இப்படியெல்லாம் செய்வேன் என்று நடக்க முடியாதவைகளை எல்லாம் நாங்கள் கதைத்தோம். இப்படி கதைத்த நாம் ஒரு வருடம், இரண்டு வருடம், மூணு வருடம் கழிந்து செல்கின்ற பொழுது ஏன் அந்த மனைவியின் மீது எதிர்த்து பாய்கிறோம் சகோதரர்களே? ஆகவே அடிக்கடி அடிக்கடி எல்லோருக்கும் குடும்ப வாழ்க்கை என்ன பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இல்லாத குடும்பம் என்பது கிடையாது உலகத்திலே. அது நபிகளாருடைய குடும்பமாக இருக்கலாம். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவியுடைய வீட்டிலே இருக்கிறார், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. இப்பொழுது இன்னொரு மனைவி, பாருங்கள் நபியவுடைய குடும்பத்திலே கூட பிரச்சனை ஏற்பட்டது. குடும்பம் என்று சொல்கின்ற பொழுது அவருடைய டெபினிஷன் வரை விளக்கணத்திலே பிரச்சனையுள்ள ஒரு கூட்டுக்கலவு, பிரச்சனையும் வரும் குடும்பத்தில், அந்த டைமுக்குத்தான் வாழ்க்கையோட டேஸ்ட் வழங்கும். இப்பொழுது இன்னொரு மனைவி ஒரு அவர் செய்த ஒரு வித்தியாசமான பிரத்யேகமான விசேஷமான ஒரு சாப்பாடை எடுத்துக்கொண்டு வருகிறார் அடுத்த மனைவியுடைய வீட்டுக்கு. சக்களச்சு உள்ளவர்களுக்கு தெரியும், பல மனைவியர்கள் உள்ளவர்களுக்கு தெரியும், எந்த மனைவியும் தன்னுடைய சாச அடுத்த மனைவிக்கு விட்டு கொடுக்க மாட்டான். எங்கட வீட்டுல கூட ஒரு மனைவி இருந்தாலும் நாங்க எங்கட மனைவியிட முன்னுக்கு இன்னொருவன் மனைவிய சந்தோஷம் அதாவது பெருமையாக பேசுறத எங்கட மனைவி ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த மனைவி அந்த சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு அந்த நபிகளால் இருக்கின்ற அந்த மனைவியுடைய வீட்டுக்கு சென்ற சந்தர்ப்பத்திலே எந்த மனைவியுடைய வீட்டில் நபி அவர்கள் இருந்தார்களோ அந்த மனைவி, நபியுடைய மனைவி என்ன செய்கின்றார் தெரியுமா? இந்த மனைவியுடைய கையிலே இருந்த அந்த உணவு பாத்திரத்தை கீழே வீசி எரிந்து உடைத்து விடுகின்றார். நபி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார், நபி அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்தார்கள் நபி அவர்கள்? பிரச்சனையாக ஆரம்பித்த அந்த அந்த நேரத்திலே நபி அவர்கள் எப்படி அழகாக அந்த பிரச்சனையை அவர்கள் சால்வ் பண்ணினார்கள் சொன்னால், அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் சொன்னால், எந்த மனைவி அந்த பாத்திரத்தை கீழே எரிந்து உடைத்தாரோ அந்த மனைவியை பார்த்து சொன்னார், அந்த பாத்திரத்தை எல்லாம் பெருக்குங்கள், அதாவது கூட்டி எடுங்கள், அதுல இருந்த சாப்பாட்டை நீங்களும் சாப்பிட வேண்டும் என்று நபி அவர்கள் கூறி எந்த பாத்திரத்தை உடைத்தாரோ அதே போல் ஒரு பாத்திரத்தை அந்த மனைவியுடைய வீட்டிலிருந்து அந்த வந்த மனைவிக்கு கொடுத்து அந்த பிரச்சனையை அப்படி சுமூகமாக தீர்த்து வைக்கின்றார். இன்னொரு தடவை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபிகளாருடைய வீட்டுக்கு சென்றேன். வீட்டுக்கு சென்ற பொழுது அங்கே வீட்டுக்குள்ளால் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் நபி அவர்களுக்கும் விவாதம் வாக்குவாதம் போய்கொண்டிருக்கின்றது. கணவன் மனைவி எந்த அளவுக்கு சொன்னால், வீட்டுக்கு வெளியே ஆயிஷாவுடைய சத்தம் எனக்கு கேட்டது. நான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் கூறியதும் என்னுடைய குரலை கேட்ட ஆயிஷா நாயகி தன்னை அவ்வாறே அமைதியாக்கி கொண்டார். நான் வீட்டுக்கு சென்று அவர்களை சந்தித்து விட்டு வெளியே சென்று மீண்டும் ஒரு தரம் நான் வீட்டுக்குள் வந்து அந்த ஆயிஷா நாயகியுடைய மகளுடைய வீட்டுக்கு வருகின்ற சமயம் நபிகளாரும் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சிரித்து கலைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே குடும்பம் என்று வருகின்ற பொழுது அது நபியாக இருந்தாலும் பிரச்சனை வரும், ஆனால் ஒவ்வொருவரும் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் என்பதனை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் முடித்ததற்கு பின்னாலாவது நாங்கள் அதனை படித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் தான் சகோதரர்களே, சந்தோஷத்துக்காக பிடிக்கின்றோம் திருமணத்தை, பல லட்சக்கணக்கான ரூபாக்களை செலவழித்து பிடிக்கின்றோம், நிம்மதி கிடையாது. மாதத்துக்கு லட்சக்கணக்கான ரூபாக்களை சம்பாதிக்கின்றோம், நிம்மதி கிடையாது. ஏன் வாழ தெரியாது? ஆகவே அருமையானவர்களே, நபி அவர்கள் அடிக்கடி இந்த விஷயங்களை எங்களுக்கும் சஹாபாக்கும் ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொருவரும் சிந்தனை செஞ்சு பார்க்க வேண்டும், நான் ஏன் திருமணம் முடித்தேன். இதை அடிக்கடி அடிக்கடி ஞாபகம் செய்ய செய்ய எங்களுடைய உள்ளத்துக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதே மாதிரி மூன்றாவது விடயம், ஒவ்வொருவரும் குறைந்தது வாரத்தில் ஒரு முறையாவது தனக்காக வேண்டி தன்னுடைய மனைவி தினந்தோறும் படுகின்ற அந்த துன்பங்களை, தனக்காக செய்யக்கூடிய அந்த பணிவிடைகளை ஒவ்வொரு கணவனும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கணவன் நாங்கள் அதிகமாக நினைக்கிறோம், நாங்கள் மட்டும்தான் வேலைக்கு போய்த்துட்டு வாரோம், இல்ல எங்களை விட அதிகமாக வேலை செய்யறவங்க யாரு? எங்கட மனைவிமா. அவளுக்கு ஒழுங்கான தூக்கம் கிடையாது. நடுநிசியில என்னுடைய குழந்தை எழுந்தால் யார் அந்த குழந்தையை மீண்டும் தூங்க வைப்பது? நாங்களா? இல்ல, அந்த குழந்தை வாப்பா என்றுதான் கத்தி பேசும். அதை நாங்கள் எழுப்புவோமா? நாங்கள் மனைவியை எழுப்பாட்டி விட்டு உள்ளேட வேலையை பாருங்களா, நாங்க மறுபுறம் திரும்பி படுத்துக் கொள்வோம். தூக்கத்திலிருந்து சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே, எங்களுடைய மனைவியர்கள் எங்களுக்காக வேண்டி தினந்தோறும் படக்கூடிய பாடுகளை. ஆகவே இவ்வாறு நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது நியாயம் விளங்கும். இன்று நாம் ஒரு நேரத்துடைய தேநீர் தாமதித்து விட்டாலே யுத்தம். ஏய், இவர் 5 மணிக்கு தேத்தனி வைக்கலையா மேசில? டிவோர்ஸுக்கு வந்திக்குது கேஸ். எந்த அளவுக்கு தெரியுமா? சமீபத்தில் ஒரு திருமணம் விவாகரத்துக்கு வந்திருக்குது. அந்த பிரச்சனையுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? வெறுமனே ஒரு டூத்பேஸ்ட் டியூப், சிக்னல் பாக்கெட். ஏனென்றா கணவன் சொல்வாராம் மனைவிக்கு, நீங்க இந்த சிக்னல் டியூப டூத்பேஸ்ட கீழுக்கு புறத்தாலதான் நீங்க புஷ் பண்ணணும், அதை நெருக்கி டூத்பேஸ்ட் எடுக்கணும். ஆனா இவர் வந்து பாக்கச்சில யாரோ உள்ளேயோ யாரோ மேலுக்கால அந்த டியூப நெட்டிக்குத்தான் மருந்து எடுத்தீங்க. அது பிரச்சனையாகி டிவோர்ஸுக்கு வந்தீங்க. பாருங்க சகோதரர், சிக்னல் பக்கத்துக்காக வேண்டி டிவோர்ஸ், விவாகரம், என்ன வாழ்க்கை சகோதரர்களே! ஆகவே அருமையானவர்களே, ஒவ்வொருவரும் அடிக்கடி அடிக்கடி தன்னுடைய மனைவி தனக்காக வேண்டி செய்யக்கூடிய வேலைகளை பற்றி நியாயமான முறையிலே சிந்திக்க வேண்டும். நியாயமான முறை, இது சிந்தனையோடு சம்பந்தப்பட்ட சில வழிமுறைகள். எதற்கு? குடும்பத்திலே சந்தோஷமாக வாழ்வதற்கு. இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது, நேரத்தை கேட்டது கூட நான் சுருக்கிக் கொள்கிறேன். இரண்டாவது, எங்களுடைய பேச்சோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்கள் இருக்கின்றது. பேச்சோடு சம்பந்தப்பட்ட சில விடயம், அதில் மிக முக்கியமான ஒன்றுதான், எங்களுடைய குடும்பத்திலே சந்தோஷம் வர வேண்டுமாக இருந்தால் அடிக்கடி அடிக்கடி கணவன் மனைவிக்கு சலாம் சொல்கின்ற பழக்கம் இருக்க வேண்டும். மனைவி கணவனுக்கு சலாம் சொல்கின்ற பழக்கம் இருக்கும். இன்றைக்கு அதை காண்டதுக்கு இல்லை, ஆனா அதிகமானவங்க வந்து எங்கள்கிட்ட பத்துவா கேட்பாங்க, ரோட்ல போற பொம்பளைகளுக்கு சலாம் சொல்லுமா? அடே, முதலாவது உன்னுடைய மனைவிக்கு சலாம் சொல்லி பழகு. நீங்க உங்களோட பொம்பளைக்கு மனைவிக்கு ஒரு நாளைக்கு எத்தனை முறை சலாம் சொல்லுவீங்க? அதான்டா சொல்லி பண்றல்ல, ரோட்ல போற பொம்பளைக்கு சலாம் சொல்லத்துக்கு பத்துவா கேட்டு வந்தீங்க. சகோதரர்களே, எங்களுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பாடுபடுகின்ற அந்த மனைவிக்கு இல்லாத சலாம் வேற யாருக்கு? சகோதரர்களை, வேற யாருக்கு? நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், எந்த வீட்டிலே அதிகமாக பிரச்சனை இருக்குமோ கணவன் மனைவி கிடையிலே, அந்த வீட்டிலே சலாம் சொல்லிக் கொண்டு போகின்ற பழக்கம் இல்லாமல் இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், நபியுடைய ஹதீஸை வைத்து சொல்கிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த மனிதன் வீட்டுக்குள்ளால் நுழைகின்ற பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லி சலாம் சொல்லிவிட்டு போவானோ, அவன் வீட்டுக்கே வெளியே இருந்த பொழுது அவனுடன் சேர்ந்து சுத்தித்திருந்த சைத்தான் இருக்கிறானே, அவன் சொல்லுவானாம், ஐயையோ, இன்று எனக்கு இவனுடைய வீட்டிலே தங்குமிடம் கிடையாது என்று அந்த சொல்லி அந்த சைத்தான் திரும்பி சென்று விடுகின்றான். மனிதன் வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுது சலாம் சொல்லாமல் நுழைவானோ, அவனோடு சேர்ந்து சென்ற அந்த சைத்தான் சொல்லுவானாம், இன்று எனக்கு இவருடைய வீட்டிலே தங்கும் இடம் கிடைத்து விட்டது என்று சொல்லி அந்த மனிதனோடே சேர்ந்து வீட்டுக்குள்ளால் நுழைந்து அந்த மனிதனுடைய எல்லா விடயங்களிலும் அந்த சைத்தானும் பங்கெடுத்துக் கொள்வான். ஆகவேதான் பிரச்சனை. இந்த சிக்னல் பிரச்சனை எல்லாம் அதுல ஒரு நுனிதான், சின்னதை எல்லாம் சைத்தான் பெருசாக்கி காட்டுவார். ஏதோ மனைவி அந்த நாள் நல்லாக வேலை செய்திருப்பார், எல்லாம் எங்களுடைய வேலை தான், எங்களோட பிள்ளைகளுடைய வேலையை தான் செஞ்சிருப்பார். பாருங்க, ஒரு மனைவி எழுந்தாள்னு சொன்னா தொழவுமோனும் பாத்ரூம் வேலைகளை முடிக்கவும் எங்களுக்கு டீ அதுகள் ஊத்தவும் பிள்ளைகளுடைய விஷயத்த பார்க்கணும், நாங்க வேலைக்கு போறதா இருந்தா எங்கட வேலை எங்களை கவனிக்கணும், பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புறதா இருந்தா அந்த விஷயங்களை பார்க்கணும், பிள்ளைகள் பாடசாலை போனதுக்கு பின்னால் பிள்ளைகளுடைய அழுக்கடைந்த ஆடைகளை கழுக வேண்டும், அதற்கு பின்னால் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்ய வேண்டும், அதற்கு பின்னால் பாலுணவை தயாரிக்க வேண்டும், அதற்கு பின்னால் அவள் மாலையுடைய கணவன் வருவார், பிள்ளைகள் வருவார்கள் என்று அதற்குரிய ஏற்பாடுகள் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படி எல்லாம் பாடுபட்ட அந்த மனைவி ஏதோ ஒரு உடலில் ஏற்பட்ட வருத்தத்தின் காரணமாக அவ தூங்கி இருப்ப கொஞ்சம் தூக்கம் போயிருக்கும். இவர் 5 மணிக்கு வேலை விட்டு வந்த மேசையில டீய காணும். இவர் சலாம் சொல்லாமல் நுழைந்திருந்தால் நிச்சயம் அந்த வீட்டிலே பிரச்சனை தான். சலாம் சொல்லி நுழைந்திருந்தால் இவர் இதையெல்லாம் யோசிப்பார். மனைவி கொஞ்சம் மனசு முன்ன பின்னையாகி ஏன் சைத்தான் வரவில்லை. ஆகவே அருமையானவர்களே, சலாம் சொல்கின்ற பழக்கத்தை நாங்கள் எந்த அளவுக்கு அதிகப்படுத்திக் கொள்வோமோ குடும்பத்திலே சந்தோஷம் வரும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயம்தான், நாங்கள் சில விடயங்கள் மிக முக்கியமானது ஆனால் நாங்கள் கணக்கெடுக்கிறோம் அதனால பிரச்சனைவா, அது மிக முக்கியமான ஒன்றுதான். கணவன் மனைவியோட அதிகமாக வாய் திறந்து பேச வேண்டும், வாய் திறந்து பேச வேண்டும். இந்த அதிகமானவர்கள் நாட்டில் இருந்தும் இல்லாதவர்களை போல மனைவிக்கு ஏண்டா மனைவியோட வாய திறந்து பேசுறல்ல, சந்தோஷமாக இருந்து உட்கார்ந்து பேசுவது கிடையாது. இதனால்தான் இந்த கள்ள தொடர்புகளை உருவாக்கினேன். பெண்கள் என்பவர்கள் பொதுவாக அவர்கள் ஒரு கணவனுடைய மனைவியாக ஆகிவிட்டார்கள் சொன்னால் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற சந்தோஷங்கள் கவலைகளை கணவனோட தானே பகிர்ந்து கொள்ளணும். இந்த கணவன் அதற்கு தயாரில்லை என்று சொன்னால் அவள் சட்டவிரோதமாக இல்லீகலாக ஒருவனை தேடுவார். இன்று இதுதான் பிரச்சனை அதிகம். மனைவிமாரோட பேசுறல உளவியல் ஆராய்ச்சியாளர்கள் சைக்காலஜிஸ்ட் அவர்கள் சொல்கிறார்கள், குறைந்த பட்சம் ஒவ்வொரு கணவனும் மனைவியும் ஒரு நாளைக்கு 600 சொற்கள் அட்லீஸ்ட் குறைந்த பட்சம் கணவன் மனைவி பேசணுமா, சொற்கள் வசனங்கள் அல்ல சொற்கள். ஆனா அது பேசுற எப்படி போனாலும் சண்டை நடக்குது. 600 அல்ல 6000 சொற்கள், 600000 சொற்கள் சண்டைக்கு மட்டும். நல்லான மனைவியரையும் மன்னிக்க வேண்டும். சந்தோஷமான வாழ்க்கை சகோதரர்களே. அடுத்ததாக இன்னும் மிக முக்கியமான ஒரு அம்சம் பாருங்கள், நபி அவர்கள் எந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கையை எமக்கு வடிவமைத்து தந்திருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு விஷயம்தான், நாங்கள் அடிக்கடி எங்களுடைய மனைவிமாருக்கு செல்ல பெயர்களை கூறி அழைக்க வேண்டும். எப்பொழுதுமே ஒரே பெயரை கூறாமல் செல்ல பெயர்களை கூறி அழைப்பதும் எங்களுக்கு இடையிலே சந்தோஷம் உண்டாகுவதற்கு காரணம். நபி அவர்களை பாருங்கள், அவர்கள் குறிப்பாக ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்தான் யங் ஏஜ் இளம் வயது யுவதி கன்னி பெண்ணாக நபி அவர்கள் முடித்த ஒரே ஒரு மனைவி என்றால் ஆயிஷா நாயகி தான். ஆகவே சிறிய வயதாக இருந்ததனால நபி அவர்களுக்கு தெரியும் அவருக்கு சின்ன புள்ள புத்தி இருக்கும், விளையாட்டு புத்தி உள்ளவராக இருப்பார், அதிகமான ஆசைகள் இருக்குமே. அனைத்து ஏனைய மனைவிமார்கள் இன்னொரு கணவனோடு வாழ்ந்து பழகியவர்கள். ஆகவே அவர்களை விட நபி அவர்கள் ஆயிஷா நாயகி விஷயத்திலே கூடுதலாக அவர்களுக்கும் கவனம் செலுத்தினார்கள். அவர்களை விட கூடுதலாக ஆயிஷா நாயகியுடைய விஷயத்திலே கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். இந்த ஆயிஷா நாயகியை நபி அவர்கள் எப்பொழுதுமே யா ஆயிஷா யா ஆயிஷா என்று கூப்பிடுவதில்லை. சில சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் ஆயிஷா நாயகியை யா ஹுமைரா அப்படி என்றால் ஏ செத்த சிவந்தவளே என்று பண்பு பண்பான சந்தோஷமான பெயர்களை கூறி அழைத்திருக்கிறார்கள். பொதுவாக மனைவிமார்களுக்கு தன்னுடைய கணவன்மார் இப்படி செல்ல பெயர்களை கூட்டி அழைக்கிறது ரொம்பவும் விருப்பம். நான் சொல்லது பொய்யா இமையா எல்லாருக்கும் தெரியும், கல்யாணம் முடிச்சு ரொம்பவும் விருப்பம். சில மனைவிமார் இப்படி சொல்வாங்க, கலியா முடிச்சதுக்கே இன்றைக்கு தான் என்ற மாப்பிள்ளை என்ற துறை என்ன பார்த்து நோனாண்டு கூப்பிட்டீங்க சொல்வாங்களா இல்லையா. அவர்கள் எதிர்பார்க்கிறார், நபி அவர்கள் காட்டி தந்தார்கள். சில சந்தர்ப்பங்களில் அதுக்கென்று சொல்லி கருத்தில்லாத பெயரெல்லாம் வைக்க கூடாது, கருத்துள்ள பெயர் சந்தோஷமான கண்ணியமான பெயர்களை வைக்கணும். சில சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் ஆயிஷா நாயகியை யா ஆய் என்றெல்லாம் அழைத்திருக்கிறார்கள். ஆகவே இது மிக முக்கியமான ஒரு சுண்ணாவாக இருப்பதோடு எங்களுடைய வாழ்க்கையிலே குறிப்பாக கணவன் மனைவி கிடையிலே சந்தோஷத்தை உருவாக்குறதுக்கு அடிப்படை காரணமாக இருந்து இருக்கிறது. அடுத்தது இன்னும் அதிகம் இருக்கிறேன் கூறி மற்றதுக்கு போறேன், நேரமாக அடிக்கடி எங்களுடைய மனைவி மாறி நாங்கள் பாராட்ட வேண்டும். இன்னைக்கு அதிகமானவங்க மற்றவங்க கொஞ்சாதி மாற பாராட்டுறாங்க, அவங்கள பாருங்க அப்படி செய்த இப்படி செய்யற. சகோதரர்களே, எங்களுடைய மனைவி மாறி எங்களுக்காக வேண்டி செய்த சேவைகளை நாங்கள் பாராட்டாமல் வேறு யாரு பாராட்டுவது? நபி அவர்கள் கூட அதிகமான சந்தர்ப்பங்களிலே தங்களுடைய மனைவி மார்களுடைய செயல்களை பாராட்டி இருக்கிறார்கள். ஒரு நாளைக்காவது நாங்கள் சமய கிச்சனுக்கு சென்று எங்கட மனைவியை பார்த்து சுபஹானல்லாஹ் நீ இப்படி எல்லாம் வேலை செய்றீங்க இல்லையா, சும்மா ஒரு வார்த்தை அது அவங்க உள்ளத்துல எப்படி திறமையும், அந்த ஒரு வார்த்தை போதும் நாங்க அந்தியில சொன்னா ராவக்கு நல்ல டேஸ்டான சாப்பாடு வரும். வலமைய வித எப்படி டேஸ்ட் ஆயிச்சு எங்கட ஒரு வார்த்தை, எங்கட அந்த பாராட்டு. சகோதரர்களே, அந்த மனைவியுடைய உள்ளத்திலே ஒரு மாளிகையை கட்டிவிடும். அதனால் கிச்சன்ல ஈக்கிற எல்லாத்தையும் போட்டு எப்படி சரி போட்டு நல்ல ஒரு சாப்பாடை செஞ்சு தருவார். சந்தோஷம் சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் வந்து பெற்றதுன்னு சொன்னால் அவன் மூன்று விஷயங்கள் அவனுக்கு வழங்காது. அதை வழங்கப்படுத்த நேரங்களில் சுருக்கமா ஒன்று என்ன, அவனுக்கு பசி வழங்காது சந்தோஷம் வந்து, அவன் உடல் ஈக்கிற வருத்தம் வழங்காது, அவனுக்கு தூக்கம் வழங்காது, அதை வேறையா வழங்கப்படுத்தும். ஆகவே சந்தோஷம் மிக முக்கியம் சகோதரர்கள். எங்களுடைய இயற்கையான பல வருத்தங்களை கூட இந்த சந்தோஷம் இருக்கின்றதே இல்லாமலாக்கிவிடும், இல்லாமலாக்கிவிடும். ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற நோயை அவசரமாக குணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவனை அதிகமாக சந்தோஷப்படுத்தினால் அவனுடைய நோயுடைய அறவாசி முடிஞ்சிடும் சோமாதி. ஆகவே சந்தோஷம் மிக முக்கியம். ஆகவே அடிக்கடி அடிக்கடி எங்களுடைய மனைவி மாறை நாங்கள் பாராட்ட வேண்டும், இது மிக முக்கியம். கடைசியாக அடுத்த மூணாவது விஷயம்தான், நாங்கள் செயற்பாட்டில் என்ன செய்யணும் எங்களுக்கு சந்தோஷமாக வாழ்றதா இருந்தால், எங்களுடைய மனைவியோடு நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டுமாக இருந்தால் செயல்பாட்டிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் எங்களுடைய மனைவிக்காக நாங்கள் துவா கேட்க வேண்டும். பதுவாவல்ல துவா, அல்லாஹ் குர்ஆனிலே அழகான ஒரு துவாவை எமக்கு சொல்லி தருகிறான். அழகான ஒரு துவா, ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. இறைவா, என்னுடைய மனைவியிடமிருந்தும் என்னுடைய பிள்ளைகளிடமிருந்தும் எனக்கு நீ கண் குளிர்ச்சியை சந்தோஷத்தை வெகுமதியாக தந்தருள்வாயாக. சுபஹானல்லாஹ், எந்த வீட்டில் பிள்ளை பிரச்சனை இருக்குதோ மனைவி கணவன் பிரச்சனை இருக்குதோ அவங்க அதிகமாக இந்த துவாவை ஓதிவாங்க. நிச்சயம் சத்தியம், அல்லாஹ் சொல்லி தருகின்ற துவா உடனடியாக சோழாய் தீர்ந்து. ஆகவே அடிக்கடி அடிக்கடி ஒவ்வொரு பக்துக்கு பின்னால நாங்கள் எங்களுடைய மனைவிக்காக வேண்டியும் பிள்ளைகளுக்காக வேண்டியும் குறிப்பாக இந்த துவாவை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இது மிக முக்கியம், நாங்கள் செயல்பாட்டு ரீதியாக செய்ய வேண்டியது. இரண்டாவது, குடும்பம் கணவன் மனைவி என்று சொன்னால் சில விடயங்கள் இருக்கின்றது, அது ரெண்டு பேரும் சேர்ந்துதான் செய்யும். ஆனா இன்றைக்கு அதிகமானவங்க தனியத்தான் செய்யறாங்க, முடிச்ச புதுசியிலேருந்தா சேர்ந்துதான் செஞ்சாங்க. ஆனா இப்ப அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் சாப்பிடுவது. நபி அவர்கள், நபி அவர்களிடத்திலே ஒரு கூட்டம் வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம் எங்களுக்கு மத்தியில சரியான பிரச்சனை எங்களை வீட்டுல. நபி அவங்க கேட்டாங்க எடுத்த எடுப்பிலே, நீங்க சாப்பிடுகின்ற பொழுது கூட்டாக சாப்பிடுகின்றீர்களா அல்லது பிரிந்து சாப்பிடுகின்றீர்களா? சொன்னார், நாங்க தனித்தனியே தான் சாப்பிடுவோம். நபி அவங்க சொன்னாங்க, அதுதான் உங்களுக்கு மத்தியிலே இந்த பிரச்சனைக்கு காரணம். நீங்கள் இதற்கு பின்னால் கூட்டாக சாப்பிடுங்கள், உங்களுக்கு உள்ளங்களிலே அல்லாஹ் ஒற்றுமையை உண்டாக்கி விடுவார் சொன்னார். நபி அவர்கள் கூட தன்னுடைய கணவன் மனைவி வாழ்க்கையிலே மனைவியர்களோடு சேர்ந்துதான் சாப்பிட்டு இருக்கிறார்கள். அது மாதிரிதான் குளிக்கிறது கூட, இதை தெளிவாக சொல்ல முடியாது, சிறுவர்கள் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு ஹதீஸ்கள் சஹிஹான ஹதீஸ்கள் இருக்கின்றது. ஆயிஷா நாயகியே சொல்கிறார்கள், நானும் நபி அவர்களும் பர்வான குளிப்பு குளிக்கின்ற பொழுது ஒரே பாத்திரத்தில் இருந்து நாங்கள் குளிப்போம். தூங்குகின்ற பொழுதும் நாங்கள் கூட்டாக இருந்து கொள்ள வேண்டும். இப்படி மிக முக்கியமான சில விடயங்கள் தெளிவாக சொல்ல முடியாத கணவன் மனைவி என்ற அமைப்பிலே நாங்கள் கூட்டாக செய்ய வேண்டிய சில விடயங்களை முடிந்த அளவு கூட்டாகவே தான் செய்ய வேண்டும். அதுவும் எங்களுக்கு இடையிலே சந்தோஷத்தை உண்டாக்குறதுக்கு அடிப்படை காரணம். அடுத்தது மனைவியர்களை பயணம் கூட்டிக் கொண்டு போறது, பயணம் கூட்டிக் கொண்டு போறது, இது மிக முக்கியமான ஒரு பொறுப்பு எங்கட. அதே மாதிரி எங்கட கடமையும் தான், ஒரு சுண்ணாவும் தான். சில மனைவியர்கள் திருமணம் முடித்ததிலிருந்து இன்னும் கணவனோடு பயணம் போனது கிடையாது. கணவன்ட வாகனம் எல்லாம் இருக்குது, டிரைவரை போட்டு அனுப்ப, நீங்க பேசி போட்டு வாங்க வேண்டிய இடத்துக்கு. இப்பவும் பார்க்கலாம் ஜனவரி கிட்ட எத்தனை பேர் அப்படி அனுப்புவாங்களோ தெரிய. சாமன் நல்ல நியாயம் தானே. இப்ப கணவன் என்ன செய்யறாரு, இவருக்கு சோம்பர் என்ன செய்வாரு, மனைவி சல்லி யாசிரி ஆசாவோட பேசி போட்டு வாங்கல, யாசிரியோட யாசிரியோட போங்க. சகோதரர்களே என்ன இது, இதனால் என்ன நடக்குது? மனைவி எதிர்பார்ப்பது என்னுடைய கணவன் என்னோடு வர வேண்டும். நபி அவர்களும் மனைவியர்களே இன்னொருவரோடு அனுப்பிய வரலாறு கிடையாது, அவர்களே கூட்டி சென்றிருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், அவரே நபி அவர்கள் அவ்வளவு வேலை பழு இருந்தும் ஒவ்வொரு மனைவிமாரையும் ஒவ்வொரு பயணத்தின் பொழுதும் துண்டு போட்டு கூட்டி சென்றிருக்கிறார்கள். சஹீஹான ஹதீஸ்களிலே தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அது இல்லை, இதனாலே பிரச்சனை. ஏன், அவன் ஆட்டாக்காரனோட அல்லது வேன் டிரைவரோட கார் டிரைவரோட அவர் கள்ள தொடர். யார் வழி அமைத்து கொடுத்தது? இந்த கணவன் தான். ஆகவே பிரச்சனை. ஆகவே பயணம் கூட்டி போவதும் எங்களுக்கு இடையில சந்தோஷத்தை உருவாக்கக்கூடியது ஒன்று. அதோடு சேர்த்து இது முக்கியமான ஒன்றுதான், கணவன் மனைவி கிடையில அவங்க அடிக்கடி என்ன செய்யணும், சில போட்டிகளை வச்சுக்கொள்ளணும். போட்டி போட்டி சில கேம். நபி அவங்க கூட வச்சிருக்கிறாங்க, பாருங்க நபி அவங்க எப்படி வாழ்ந்து காட்டிக்கிறாங்க. மனைவிமார ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே அறிவிக்கிறார்கள், அபூ தாவூத் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸிலே அரபியிலே சொல்லி மொழிபெயர்த்தா நேர முடியும். காரணம், ஒரு தடவை நானும் நபி அவர்களும் ஒரு பிரயாணத்திலே இருந்தோம் சஹாபாக்களோடு. நபி அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், நான் அப்பொழுது இளம் வயதுடையவளாக இருந்தேன், நல்ல சக்தியுள்ளவளாக இருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தை நபி அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், ஆயிஷா ஆயா ஆயிஷாவே, நாங்க ரெண்டு பேரும் ஒரு ரேஸ் வச்சு பார்ப்போமா. ஆச்சரியமான ஒரு சம்பவம், நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஓட்ட போட்டி வச்சு பார்ப்போமா. ஆயிஷா நாஹி சொன்னார, ஓ வச்சு பார்ப்போமே. அவரே சொன்னாங்க, எனக்கு அந்த டைம்ல நான் இளம் வயதுடையவளாக இருந்தேன், நல்ல எனக்கு சக்தி இருந்தது, அந்த தைரியத்தை நான் சொன்னேன், ஆம் யார சொல்ல ஓடி பார்ப்போம். இப்பொழுது நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், தகதம், நீங்கள் கொஞ்சம் முன்னால் சென்று விடுங்கள் என்று சஹாபாக்களை முன்னால் ஒரு தூரம் அனுப்பிவிட்டு நபி அவர்களும் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஓட்ட போட்டி வைத்தார்கள். யாரு வெற்றி பெற்றவர்? ஆயிஷா நாயகி. அவரே அவர்களே அறிவிக்கின்ற ஹதீஸ், ஆயிஷா நாகி வெற்றி பெற்று விட்டார். பொம்பளைக்கு ஒரு போட்டியில வெற்றி பெற்றா செல்லவாகணும், எப்படி சந்தோஷம். அது கணவனோட ரேஸ் ஓடித்தான் பெஸ்ட் வரோட மண்டியில், பொம்பளையோட போட்டி போட்டு பெஸ்ட் வந்தாலும் வெற்றி பெற்றாலும் அவனுக்கு சரியான சந்தோஷம். நபி அவங்க பாராட்டினாங்க, பெரிய ஓட்டக்காரியா இந்திக்க மாட்டான், நபி அவங்க பாராட்டினாங்க. எப்படி பாராட்டி? அதே ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர் அறிவிக்கிறார்கள் அதே ஹதீஸிலே, கொஞ்சம் காலம் கழிந்ததற்கு பின்னால் இன்னொரு தடவை நான் நபி அவர்களோடு ஒரு பயணத்திலே இருந்தேன். நபி அவர்கள் அப்பொழுதும் என்னை அந்த சந்தர்ப்பத்திலே நான் கொஞ்சம் கொழுத்திருந்தேன், கொஞ்சம் கொழுத்திருந்தேன். அந்த சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் கேட்டார்கள், ஆயிஷாவே இன்றுக்கும் ஒரு ரேஸ் ஓடி பார்ப்போமா. இப்ப இவே சொல்றா, நான் அன்று வெற்றி பெற்ற அந்த உணர்விலே ஓடி பார்ப்போம். இப்பொழுது நபி அவர்கள் சஹாபாக்களை அனுப்பிவிட்டு அங்கே ஓட்ட போட்டி நடக்குது, நபி அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள், ஆயிஷா நாகி தோத்துட்டாங்க. பொம்பளை பெண்கள் தோல்வியை தாங்க மாட்டாங்க, அதனாலதான் இன்றைக்கு பரீட்சைகளை எல்லாம் சித்தி அடையாவிட்டால் தூக்குத்தன், அதாவது என்ன செய்கிறார்கள், தூக்கிலிட்டு கொலை செய்து கொள்கின்றார் அதிகமானவர்கள் பெண்கள். ஆகவே நபி அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியும். நபி அவர்கள் விளங்கிட்டு இவர மனசுக்கு போல தோத்தல் ஆயிஷானாகியே சொல்றாங்க. பாருங்க அந்த அந்த அளவுக்கு நபி அவர்கள் மனைவிமாரோடு எந்த அளவுக்கு புரிந்துணர்வோடு நடந்து கொண்டிருக்கிறார். ஆயிஷா நபி அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா நாகிய பார்த்து கவலைப்பட தேவையில்லை, நீங்க ஃபர்ஸ்டுக்கு அந்த ரேஸ்ல அந்த ஓட்ட போட்டியில் நீங்கள் முதலிடம் பெற்றீர்கள், இந்த போட்டியிலே நான் முதலிடம் பெற்றிருக்கிறேன், ஆகவே இருவரும் சமம், யாரும் வெற்றி பெறவும் இல்லை யாரும் தோல்வி அடையவும் இல்லை, ரெண்டு பேருக்கும் ஒரே மா ஒரே புள்ளிகள். அந்த அடிப்படையிலே ஆயிஷா நாயகியுடைய மனதை நபி அவர்கள் அங்கே சரி செய்தார்கள். ஆகவே கணவன் மனைவி என்றால் இவைகளையும் அதுக்குன்னு சொல்லி காண கண்ட இடத்துல ரேசோட சொல்லி சொல்லல, உங்களில் மனைவிமார கூட்டமை ரேப்பான் ஓடணும் என்றில்லை, ஏதோ எங்களுக்கு மத்தியில் வீட்டுக்குள்ளேயாவது ஒரு விளையாட்டு, ஏன் இது ஏன் என்று சொன்னால் சந்தோஷத்தை புதுப்பிப்பதற்காக வேண்டி இவற்றை பெண்கள் விரும்புகின்றார்கள். நபி அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். ஆகவே அன்புக்குரியவர்கள், இந்த விடயங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அடிக்கடி நாங்கள் எங்களுடைய மனைவியர்களுக்கு பரிசு கொடுக்கணும், கிஃப்ட். இந்த இதுவும் இல்லை, திருமணம் சில சந்தர்ப்பங்களில் திருமணம் பேசி வைத்த புதுசியில இல்லாட்டி திருமணம் முடிச்ச புதுசியில வரும், சுபஹானல்லாஹ் எங்களைதான் வந்திருந்தது, அல்லாஹு அலம் வேன் கணக்கில் எல்லாம் வந்துச்சு, கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு. ஆனா கொஞ்சம் காலம் போனதுக்கு பின்னுக்கான கொடுக்கிற செலவை கூட சரியா கொடுக்கறல, கொடுக்கிற செலவு கட்டாயம் கொடுக்க வேண்டிய செலவை கூட கொடுப்பதில்லை சகோதரர்களே. ஒரு தடவை ஹிந்த் அபு சுஃபியானுடைய மனைவி நபி அவர்களிடம் வந்து சொல்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், இந்த அபு சுஃபியான் இருக்கிறார் ரஜுலுன் ஸஹீஹுன், இவர் ஒரு கஞ்சன், எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் தேவையான அளவு பணம் தருவதில்லை யார் ரசூலல்லாஹ், என்றாலும் நான் அவருக்கு தெரியாமல் அவருடைய பாக்கெட்டில் இருந்து நான் எடுத்துக் கொள்கிறேன் என்ற செலவுக்கு தேவையானது. நபி அவர்கள் அதனை அனுமதித்தார்கள், நீங்க எடுங்க நியாயமான முறையில் எடுங்க, எடுக்கிறன்னு சொல்லி சாக்க கழுகி விட்டுடவான செலவுக்கு ஏத்த மாதிரி நியாயமான கணக்கெடும். சகோதரர்கள் அங்கே நபி அவர்கள் உத்தரவில்லாமல் பணம் எடுப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒரு கணவன் மனைவிக்கு செலவு கொடுக்க கட்டாயம். அது மாதிரி சகோதரே கிஃப்ட் எங்களோட மனைவியர்களுக்கு மாதத்தில் ஒரு முறையாவது ஒரு கிஃப்ட கொடுங்க, அவங்களுக்கு அது என்னமோ மாதிரி இருக்கும். நீங்க பாருங்க, ஒரு பிறநாளைக்காவது நீங்க ஒரு உடுப்பு ஒரு ஆடைய கொண வந்து இதாங்க நோனா, இது நான் உங்களுக்காக வேண்டி நான் செலக்ட் பண்ணினதா ரெண்டு கொடுத்து பாருங்க, இது என்ற பேர்ல ஒரு கிஃப்ட். வாரத போறவங்க எல்லாத்தையுமே சொல்லி காட்டுவாங்க, எங்களோட மாப்பிள்ள எனக்கு இந்த பேனம் அவர் செலக்ட் பண்ணி ஒரு உடுப்பை கொண்டிருக்கிறாரு, நான் அவர்தான் இந்த பேனம் உடுப்பேன் என்று வார போற எல்லாத்தையுமே காட்டுவாங்க. அவங்க கேட்கலாத்திலும் எங்களோட மாப்பிள்ள இந்த பேனம் அவர்த கணக்குல கிஃப்ட் ஒண்ணு தந்திருக்கிறார் அவங்களுக்கு ஒன்று காட்டவா சொல்றாங்களா இல்லையா, இதை விட என்ன சந்தோஷம் இருக்கின்றது சகோதரர்களை. குடும்பத்திலே நபி அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள் சுபஹானல்லாஹ். ஆகவே இவற்றையும் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சிலவங்களுக்கு பிஸியாக இருக்கும், இவங்க என்ன செய்யணும், பிஸியோட பிஸியா எங்களோட மனைவிக்கு எங்களுக்கு ஹேண்ட் போன் நீக்குது, ஒரு சந்தோஷமான ஒரு எஸ்எம்எஸ், எப்படி சோமா இருக்கிறீங்களா என்றெல்லாம் இடக்கடை அனுப்பிக்கொள்ளணும். அதெல்லாம் அவருக்கு பெரிய என்னோ மாதிரி இருக்கும். கடைசியா ஒரு விஷயத்தை கூறி முடித்துக் கொள்கிறேன், மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒவ்வொரு ஆண்களும் முடிந்த அளவுல இந்த விடயங்களில் ஈடுபட வேண்டும். அதுதான் முடியுமான அளவு ஒவ்வொரு கணவனும் வீட்டு வேலைகளிலே நாங்களும் பங்கெடுத்துக் கொள்வோம். நபி அவர்கள் எப்படி எவ்வளவு வேலை சோழியுள்ளவராக இருந்தாலும் முழு உலகத்திற்கே அனுப்பப்பட்ட நபியாக இருந்தாலும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி ஆயிஷா நாயகியிடம் கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் வீட்டிலே இருக்கின்ற பொழுது என்ன செய்வார்கள் தெரியுமா, அவருடைய ஆடையை அவரே கழுகிக் கொள்வார், அவருடைய ஆடை கிழிந்திருந்தால் அவரே தைத்துக் கொள்வார், அவருடைய பாவனி பிஞ்சிருந்தால் அருந்திருந்தால் அவரே சரி செய்து கொள்வார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் எனக்கு மாமிசத்தை கூட கறிக்காக வேண்டி வெட்டி தருவார். அது மாத்திரம் அல்ல, வீட்டிலே இருக்கின்ற பால் ஆடு மாடு ஆட்டிலே பால் கறந்து பால் கறப்பார். அது மாத்திரமா, எங்க வீட்டையும் அவர் நின்றா கூட்டி விடுவார். சுபஹானல்லாஹ். எத்தனை பேர் இதுல பாஸ் ஆகிக்கிறோம், எத்தனை பேர் செயல். சகோதரர்களே, இந்த விஷயங்களை நாங்கள் செய்யவில்லை. வாரத்தில் ஒரு முறை இப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் வாழ்க்கை ஜொலிக்கும் சகோதரர்களே, வாழ்வு ஜொலிக்கும். இதுதான் உண்மையான சந்தோஷம். இதை விட வேறு எந்த சந்தோஷத்தையும் அல்லாஹ் உலகத்திலே வைக்கவில்லை. ஆகவேதான் அல்லாஹ்வும் நபி அவர்களும் எங்களுக்கு குடும்ப வாழ்க்கை விடயத்திலே மிக அவதானமாக நடந்து கொள்ளுமாறு சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாங்கள் ஒவ்வொருவரும் குடும்பம் என் அடிப்படையிலே பொறுப்புதாரிகள். குடும்பத்திலே மாத்திரமல்ல, யார் யார் எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த பொறுப்பிலே இருக்கிறார்களோ தங்களுடைய பொறுப்புகளை சரிவர நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் மிக பெரும் குற்றவாளிகளாக அவர்கள் மாறிவிடுவார்கள். அது பள்ளி நிர்வாகமாக இருக்கலாம், மதரசாக்களுடைய நிர்வாகமாக இருக்கலாம், வீட்டுடைய தலைவரான கணவனாக இருக்கலாம், பாடசாலையிலே பொறுப்பாக இருக்கக்கூடியவராக இருக்கலாம். எங்கு இருந்தாலும் பரவாயில்லை, ஒவ்வொருவரும் தன்னுடைய பொறுப்பு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ஒருவர் ஒரு இடத்துக்கு பொறுப்பாக வந்து விட்டார் என்று சொன்னால் அந்த பொறுப்புக்கு கீழால் நடக்கக்கூடிய நல்ல விடயங்களுக்கும் அவர்தான் பொறுப்பு, பாவங்களுக்கும் அவர்தான் பொறுப்பு சொல்ல வேண்டும். ஒரு குடும்பத்திலே கணவன் தலைவராக பொறுப்பேற்றார், அந்த குடும்பத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கும் இந்த கணவன் பதில் சொல்ல வேண்டும் அல்லாஹ்விடத்திலே. ஒருவர் ஒரு பள்ளியுடைய நிர்வாகத்துக்கு பொறுப்பாக வந்து விட்டார் என்று சொன்னால் அந்த பள்ளிக்குட்பட்ட அந்த ஏரியாவிலே நடக்கக்கூடிய அனைத்து பாவங்களுக்கும் அந்த நிர்வாகத்திலே உள்ளவர்கள் கியாமத்துடைய நாளையிலே பதில் சொல்ல வேண்டும், பொறுப்பு கூற வேண்டும். இவர் ஏதாவது முயற்சி எடுத்திருந்தால் அது பிரச்சனை இல்லை, ஒன்றுமே இல்லாமல் அவங்க செஞ்சா அவங்க பார்த்து கொள்ளட்டும் என்று நாங்க அல்லாஹ்வல்ல பேசாம ஈப்போம் என்று இருந்தால் இவர்கள் பொறுப்பு சொல்ல வேண்டும். இப்படித்தான் பாடசாலைகளே மதுரை எல்லா இடத்திலே. ஆகவே அருமையானவர்களே, அல்லாஹ் எம் அனைவரையும் பொறுப்பால் குள்ளுக்கும் ரா, ஏதோ அடிப்படையிலே நாங்கள் யாருக்கோ எவருக்கோ ஏதோ ஒரு பொருளுக்கோ பொறுப்பாக இருப்போம். ஆகவே அந்த பொறுப்புகளை நாங்கள் அவதானமாக பேணி எங்களுடைய இந்த குடும்ப வாழ்க்கையை இன்றிலிருந்து சந்தோஷமானதாக மகிழ்ச்சி மிக்கதாக மாற்றி மரணிக்கின்ற பொழுது எல்லா மக்களும் நபி அவர்கள் சொன்னதை போன்று எங்களை பார்த்து இப்படித்தான் உலகத்திலே மனிதனாக வாழ வேண்டும் என்று உதாரணம் கூறக்கூடிய நல்ல அடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருவாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.